நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் வாய்ப்பு இல்லை என்று நிராகரித்த ஆஸ்திரேலியாவிற்கான ரஷ்ய தூதர் அப்படி விதிக்கப்படும் தடைகளால் பலன் இல்லை என்றார். உக்ரைன் நாட்டு எல்லையில் ரஷ்யா படைகளை குவிப்பது எந்த வகையிலும் அதன் பலத்தை காட்டுவதற்காக இல்லை என்று ரஷ்ய தூதர் அலெக்சி பவ்லோஸ்கி கூறினார்.
Our troops are not a threat. They are a warning to Ukraine not to try any reckless military adventures, not to interpret the support they have from the West as carte blanche to do such crazy things.
உக்ரைன் நாட்டு எல்லையில் சமீபத்திய சில வாரங்களாக ரஷ்யா 100,000 படையினரை குவித்துள்ளது. இது உடனடி படையெடுப்பு நடவடிக்கைகளின் அறிகுறி என்று சர்வதேச அரசுகள் கவலை கொண்டுள்ளன. அபூர்வமாக ஊடகங்களுக்கு ஒரு நேர்காணல் வழங்கிய ரஷ்ய தூதர் அலெக்சி பவ்லோஸ்கி செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது, உக்ரைன் நாட்டு தலைநகர் கியவ் இலிருந்து ஆஸ்திரேலிய தூதர்களின் குடும்பங்களை வெளியேற்றுவதன் மூலம் ஆஸ்திரேலிய அரசு போர் அச்சத்தை தூண்டுகிறது என்று குற்றம் சாட்டினார். எல்லையில் படைகள் குவிக்கப்படுவது ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அல்ல என்றும், உக்ரைன் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நடவடிக்கைகளே போருக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த செய்தி மாநாட்டில் MH-17 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கு ரஷ்யாதான் காரணம் என்ற கூற்றை அலெக்சி பவ்லோஸ்கி நிராகரித்தார். புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் அகதிகளை கட்டாயமாக தடுத்து வைப்பதை உடனே நிறுத்துமாறு நாட்டில் உள்ள மனித உரிமை குழுக்களும் சட்ட அமைப்புகளும் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. ஆஸ்திரேலிய குடியுரிமை இல்லாதவர்கள் மற்றும் செல்லுபடியாகும் விசா இல்லாத எவரும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் வரை அல்லது நாட்டை விட்டு வெளியேறும் வரை காவலில் வைக்கப்பட வேண்டுமென்று நாட்டின் தற்போதைய தடுப்பு கொள்கைகள் கூறுகின்றன. இந்த கொள்கைகளை மாற்றுவது குறித்து த ஜாயிண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் மைக்ரேஷன் என்ற நாடாளுமன்ற ஆய்வுக்குழு ஆராய்ந்து வருகிறது. அவர்களிடம் கருத்துக்களை சமர்ப்பிக்கும் இறுதி நாள் இன்று ஜனவரி 28 வெள்ளிக்கிழமை என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த சட்டமாற்றம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென்று பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அட்வொகசி சென்டர் என்ற அமைப்பின் மூத்த வழக்கறிஞர் லூசி கெடஸ் கூறினார்.
We say that the indefinite and arbitrary detention of asylum seekers and refugees in Australia must urgently end. It is unlawful, it's harmful and it's unnecessary.
முன்னாள் ஆஸ்திரேலியன் ஆஃப் தி இயர் கிரேஸ் டேம் பிரதமர் ஸ்காட் மாரிசனை இந்த வார தொடக்கத்தில் த லாட்ஜ் என்ற பிரதமர் இல்லத்தில் சந்தித்த போது நடந்து கொண்ட முறை குறித்து பிரதமர் குறை கூறவில்லை. ஆஸ்திரேலிய தின நிகழ்வுகளின் போது கடந்த வருட ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் கிரேஸ் டேம் பிரதமரை சந்திக்கவும் அவருடன் புகைப்படம் எடுக்கவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இதன்போது கிரேஸ் டேம் அவர்கள் பிரதமரிடம் முகம் கொடுத்து பேச இல்லை, கைகுலுக்க தயக்கம் காட்டினார் மற்றும் புகைப்படம் எடுக்கும்போது சிரிக்கவில்லை. பெண்கள் பாதுகாப்பு விவகாரங்களில் பிரதமர் மற்றும் அரசு கையாளும் விதத்தை கிரேஸ் டேம் அவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த புதன்கிழமை நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு பிரதமர் ஸ்காட் மாரிசன் முதல் தடவையாக பொது ஊடகம் ஒன்றில் இன்று கருத்து பகிர்ந்தார். ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் என்ற பொறுப்பில் கிரேஸ் டேம் அவர்கள் கடந்த ஆண்டு கடமையாற்றிய போது தனது பணியை திறம்பட செய்தார் என்று 4BC வானொலி நேர்காணலில் பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறினார்.
Grace is a passionate person who's raised important issues. She's had a terrible life, or things happened to her, her deals, the abuse. It's just awful. And I know a lot of Australians, me included, support her efforts to ensure that these issues can be raised and addressed. Our government has done more than any other government on this issue, and that is in part because of the strong focus that has been brought to these issues and the response that we've made. So I thank her for her time as Australian of the Year.
விக்டோரிய மாநிலத்தில் COVID-19 தொற்றினால் மேலும் 39 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை குறைந்து தற்போது 988 பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை புதிதாக தொற்று கண்டவர்கள் எண்ணிக்கை 12,755 என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 4 நாள் 2 அலையின் போது பதியப்பட்ட 59 இறப்புகளுக்கு அடுத்தபடியாக மிக அதிகப்படியான இறப்பு எண்ணிக்கை விக்டோரியா மாநிலத்தில் நேற்று பதியப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றின் பாதுகாப்புகளை குறைக்க உதவுவதற்காக பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று மாநில சுகாதார அமைச்சர் மார்ட்டின் ஃபோலி மக்களை கேட்டுக்கொண்டார்.
Please, again, there are multiple opportunities in the state-run clinics, in the GP and pharmacy primary care provisions to get that really important dose. As we've seen in the data released over recent days, it is so important to protect you, to protect your family, and to keep you out of hospital, and so protect our healthcare system.
New South Wales மாநிலத்தில் COVID-19 தொற்றினால் மேலும் 35 பேர் இறந்துள்ளார்கள். பாடசாலைக்கு திரும்பும் மாணவர்கள் COVID-19 சோதனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை மாநில பிரீமியர் டொமினிக் பெரெட்டே மீண்டும் வலியுறுத்தினார்.
In relation to the rapid antigen test, what we have said is that we will provide for the first 4 weeks of school rapid antigen tests to parents and to teachers to be used twice a week. Now, as we move through this period of time over the next couple of weeks, we will naturally assess how the system is going reflect on that, and if there are ways in which we can improve that system, we will.
நாட்டில் COVID-19 பெருந்தொற்று பரவ ஆரம்பித்த நாட்களிலிருந்து ஒரே நாளில் மிக அதிகப்படியான இறப்புகள் பதிவாகியுள்ளன. COVID-19 தொற்றினால் ஒரு நாளில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 98 என்று பதிவாகியுள்ளது. கிரேட் பேரியர் ரீஃப் என்ற பவளப்பாறைகளின் அழிவை தடுக்க காலநிலை மாற்றத்தின் அடிப்படை பிரச்சினையை அரசு தீர்க்க வேண்டும் என்றும் அதை சரி செய்ய பணத்தை ஒதுக்குவது மட்டும் போதாது என்றும் கிரீன் பீஸ் என்ற அமைப்பு கூறுகிறது. கிரேட் பேரியர் ரீஃப் என்ற இடத்தை பாதுகாக்கவும் அதற்கான ஆராய்ச்சிக்காகவும் அடுத்த 10 வருடங்களில் கூடுதலாக $1 பில்லியன் செலவிடப் போவதாக அரசு இன்று அறிவித்தது. ஆனால் கிரேட் பேரியர் ரீஃப் என்ற பவளப்பாறைகளின் அழிவிற்கான முக்கிய காரணத்தை அரசாங்கம் புறக்கணிப்பதாக கூறும் கிரீன் பீஸ் என்ற அமைப்பின் மார்ட்டின் ஜெவன், புதைவடிவ எரிபொருட்களின் பாவனையால்தான் இந்த இடம் பாழாகிறது என்றார்.
The best way for the Morrison government to safeguard the future of the reef is to rapidly reduce emissions. Now, in a developed economy like Australia, that means replacing all of our coal-burning power stations with renewable energy by 2030. This is the timeline that the UN and the International Energy Agency are calling for if we are to get to net zero emissions by 2050.
இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 141 இலங்கை ரூபாய் 50 சதங்கள், 52 இந்திய ரூபாய் 73 காசுகள், 95 சிங்கப்பூர் சதங்கள், 2.95 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்திகளில் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி. மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆஷ் பார்டி இறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார். டேனியல் காலின்ஸ் என்ற வீராங்கனையை எதிர்த்து சனிக்கிழமை இரவு இறுதிப் போட்டியில் போட்டியிடும் இவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25 வயதான ஆஷ் பார்டி இறுதி சுற்றில் வெற்றி பெறுவார் என்று டென்னிஸ் வீராங்கனைகள் மார்டினா நவரட்டுலோவா மற்றும் லின்சி டெவன்போர்ட் ஆகியோர் எதிர்வு கூறியுள்ளார்கள். அப்படி வெற்றி பெற்றால் 1978 ஆண்டில் கிறிஸ் ஓ'நீல் பெற்ற வெற்றிக்கு பின்னர் ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியன் என்ற பெருமை ஆஷ் பார்டியை சேரும். அரையிறுதிப் போட்டியில் நேற்று தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து ஆஷ் பார்டியின் விளையாட்டுத் திறமை தன்னிடம் இல்லை என்று அமெரிக்க வீராங்கனை மேடிசன் கேஸ் கூறினார். செய்திகளில் இறுதியாக நாளை வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மிகவும் சூடான நாள், 39 செல்சியஸ். அடிலைட் மிக மூட்டமான நாள், 29 செல்சியஸ். மெல்பர்ன் மழை நாள், 24 செல்சியஸ். ஹோபார்ட் மிக மூட்டமான நாள், 20 செல்சியஸ். கேன்பரா மழை, புயலடிக்க வாய்ப்புண்டு, 27 செல்சியஸ். சிட்னி வெயில் நாள், 29 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மழை, 30 செல்சியஸ். டாவின் மழை, புயலடிக்க வாய்ப்புண்டு, 31 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.